السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي له ما في السماوات وما في الأرض، له الحمد في الآخرة والحكيم الخبير، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وعنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام ويعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها، والرحيم الغفور. وأشهد أن محمدا عبده المنتجب ورسوله المصطفى، أرسله الله رحمة للعالمين وختم به الأنبياء والمرسلين. اللهم صل على محمد وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. اتقوا الله يا عباد الله وراقبوا أنفسكم وروضوها، إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. يقول الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: أفمن يمشي مكبا على وجهه أهدى أمن يمشي سويا على صراط مستقيم. صدق الله العليم. سرقهم قهلتهم إيه ولنا أيها النوري إيه ولنا الله كنتم الحمد لله. அறியாமை கடலிலே கத்தலுக்கு கிடந்தோர் சமூகத்தை அறிவொலியூட்டி உலகம் போற்று முத்தமர்களாய் தூணத்தின் முன்னணி வீரர்களாய் மாற்றி அமைத்த எம்பெருமானார் இது இறுதி தூதர்கள் செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கையை முற்றுமுழுதாக பின்பற்றி அடியொட்டி வாழ்ந்த அன்னாரது உத்தம தோழர்களான சுகாபாக்கள் தவிரங்கள் சமூகத்தவியங்கள் இன்னும் யார் யாரெல்லாம் மறுமை நாள் வரையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஓங்க வேண்டும் என்ற ஒரே கொள்கை காலி வாழ்கின்றார்களோ அத்தகைய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டும். நாட்களிலே சிறந்த நாளான சையதுல் அய்யாம் என வர்ணிக்கப்படுகின்ற ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலா விதியாக்கிய பவுலாக்கிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே ஆசையில் வேதிக்காவுடைய நீயத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில் சமூகம் அடித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறும் இவையெல்லாம் இருளக வாழ்வின் வெற்றிக்கும் நிமோதனத்திற்கும் சுபீட்சத்திற்கும் உகந்தவை பொருத்தமானவை என்பதாக அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்களோ அவற்றை வாழ்விலே முழுமையாக எடுத்து அவற்றிலே வாழ்விலே முடியமான அளவு எடுத்து நடக்குமாறும் இவையெல்லாம் இருளக வாழ்வின் வெற்றிக்கும் நிமோதனத்திற்கும் சுபீட்சத்திற்கும் தடைகளாக இடையூறுகளாக அமையும் என்பதாக அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்களோ அவற்றை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி விலகி வாழுமாறும் அடியேனுக்கும் அப்பாட்டாங்களுக்கும் தக்குவாவை கொண்டும் நடுபுதேசம் செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம் எது என உங்களிடத்திலே எங்களிடத்திலும் ஒரு வினா எழுப்பப்பட்டால் எம்மிடத்திலிருந்து பல்வேறுபட்ட பதில்கள் அதற்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்தது, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வானலோகிக்கின்ற நிகழ்வு, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிரான போராட்டத்திலே சத்தியம் என்ற பதில் போராட்டம், முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையிலான முதலாவது உடன்படிக்கை உதேபியா உடன்படிக்கை, இஸ்லாம் வெற்றி பெற்ற மக்கா வெற்றி, இவ்வாறு பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாம் ஒவ்வொருவரும் கூறுவோம். ஆனாலும் இவை அனைத்திலும் மிக முக்கியமானதாக உன்னதமானதாக மிகச்சிறந்த ஒரு சம்பவமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்திற்காக தாய் மண்ணை துறந்து சென்ற அந்த ஹிஜ்ரத் பயணம் காணப்படுகின்றது. இந்த ஹிஜ்ரத் பயணமானது உலக வரலாற்றை மாற்றி அமைத்து ஒரு இயலு இஸ்லாத்தின் எதிரிகளை விட்டும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்த ஒரு இயல்பு, இஸ்லாத்திற்காக ஒரு தலைமைத்துவத்தை பெற்றுக் கொடுத்த நிகழ்வு. இஸ்லாமும் முஸ்லிம்களும் இஸ்லாத்தின் எதிரிகளால் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு ஆளாகி இருந்த போது அவர்களிடமிருந்து பாதுகாத்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. இவ்வாறான ஒரு உன்னதமான உயர்ந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து பின்னால் வந்த அவர்கள் இஸ்லாமிய ஆண்டு கணிப்பான கணிப்பை ஆரம்பிக்கின்றார்கள். அன்று உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஹிஜ்ரத் ஆண்டு கணிப்பில் 1435 ஹிஜ்ரி ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த புத்தாண்டிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த ஆண்டில் சுமார் 3 அல்லது 4 நாட்கள் இப்போது கடந்திருக்கின்றன. இஸ்லாமிய ஆண்டு கணிப்பை பொறுத்தவரையிலே சந்திர ஆண்டை கொண்டு ஆரம்பிக்கின்ற சந்திரனை கொண்டு கணிக்கப்படுகின்ற இந்த இஸ்லாமிய ஆண்டு கணிப்பு 12 மாதங்களை கொண்டதாகவும் அவற்றிலே சில மாதங்கள் உன்னதமானதாக கண்ணியப்படுத்தப்பட்டதாகவும் காணப்படுகின்றன. இது பற்றி அல் குர்ஆன் குறிப்பிடும் போது في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعة شهور ان الله انزل القران وسنن தொடர்கின்றது. வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வின் பதிவேட்டில் உள்ளவாறே நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவையாகும் என அல் குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றது. இவ்வாறு அல் குர்ஆனால் புனிதமானவை என குறிப்பிட்டு காட்டப்பட்ட ஒரு உன்னதமான மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய ஆண்டு கணிப்பிலே காணப்படுகின்ற 1வது மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தின் சிறப்பு பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் போது அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஐயுல் லைல் கைருன் வ ஐயுல் அஷ்ஹுரி அஃதல் என்பதாக வினவினார்கள். அதாவது எந்த இரவு சிறந்த இரவு, எந்த மாதம் சிறந்த மாதம் என்பதாக வினவினார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதித்த பதில் ஐயுல் லைல் ஜுஹ்ரு வ அஃதல் அஷ்ஹுரு ஷஹ்ருல்லாஹி அல்லதி தத்உனஹு அல் முஹர்ரம். இரவுகளிலே சிறந்த இரவு நள்ளிரவு, அதே போல் மாதங்களிலே சிறந்த மாதம் அல்லாஹ்வின் மாதம் என நீங்கள் கூறுகின்ற முஹர்ரம் மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா தனது பெயரோடு படைத்தவரின் பெயரோடு படைப்பினங்களை இணைப்பது மிகவும் அரிதாகும். அவ்வாறு படைத்தவரின் பெயரோடு படைப்பினங்களை ஏதாவது ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா இணைத்திருந்தால் நிச்சயமாக அது கண்ணியமான ஒன்றாக உயர்ந்த ஒன்றாக காணப்படும். எனவே இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பெயரோடு அந்த முஹர்ரம் மாதத்தை இணைத்திருக்கின்றார்கள். அதிலிருந்தே இந்த மாதத்தின் சிறப்பையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான ஒரு சிறந்த மாதத்திலே நாம் அதிகமான அமல்களை அதிகமான நல்ல செயற்பாடுகளை செய்வது மிகவும் வரவேற்கத்தக்கதாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்து காணப்படுகின்றது. இந்த மாதங்களிலே இவ்வாறான கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே அதிலும் குறிப்பாக சிறப்பாக கண்ணியப்படுத்தி கூறப்பட்டிருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் நல்ல அமல்கள் செய்வது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாக காணப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஃதல் சியாமி பஅத ஷஹ்ரி ரமலான் ஷஹ்ருல்லாஹி அல்லதி தத்உனஹு அல் முஹர்ரம். ரமலான் மாதத்திலே நோக்கின்ற நோன்பிற்கு அடுத்ததாக மிகச் சிறந்த நோன்பாக முஹர்ரம் மாதத்திலே நோக்கின்ற நோன்பு காணப்படுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஒரு சமூகத்திலே அரபா நோன்பாக இருக்கலாம், திருஹஜ்ரையிலே முதல் பத்திலே நோக்கின்ற நோன்புகளாக இருக்கலாம், சவ்வால் மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்புகளாக இருக்கலாம். இவ்வாறு பல நோன்புகள் சிறப்பானதாக புனிதமானதாக கருதப்படுகின்றன. ஆனால் அவற்றையும் மிஞ்சிய ஒரு சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரத்தின் நோன்பிற்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு சிறந்த மாதத்திலே நோன்பு நோப்பது என்பது எவ்வளவு சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். இவ்வாறான சிறந்த ஒரு மாதத்திலே அமல்கள் செய்வது என்பது அல்லாஹ்வை விழித்துச் சொல்வது என்பது எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். இந்த செயற்பாடுகளிலே நாம் ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் இறுதி 10, துல்ஹஜ்ஜின் முதல் 10, அவ்வாறு முஹர்ரத்தின் முதல் 10 போன்ற நாட்களை சிறப்பாக கருதி இருக்கின்றார்கள் என்பதாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த முதற் பத்து முஹர்ரத்தின் முதற் பத்து அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக கருதிய புனிதமாக கருதிய பத்து நாட்களிலே நான்காவது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எஞ்சி இருப்பது ஆறு நாட்கள் மாத்திரமே. அந்த நான்கு நாட்களிலும் நாம் இவ்வாறான அமல்களை செய்தோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் இந்த முதற் பத்திலே காணப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் தான் சாத்துஹா ஆசுரா என்ற நூல்கள். முதற் பத்தே சிறப்பானது. அதிலும் குறிப்பாக ஏன் சிறப்பாக இந்த சாத்துஹா ஆசுரா போன்ற நூல்கள் காணப்படுகின்றன? அல்லாஹ்வுடைய உத்தரவு அவர்கள் வாழ்ந்த காலம் பகுதியிலே யூதர்கள் இவ்வாறான நோன்புகளை ஆசுரா நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் யூதர்கள் இவ்வாறு ஆசுரா தினத்திலே நோன்பு நோக்கின்றார்கள் என்பதாக வினவிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் அல்லாஹு தஆலா பிரவுனின் படையிலிருந்து பாதுகாத்து பிரவுனை மூழ்கடித்த தினம் இது. எனவே நாம் அதை நோக்கின்றோம் என்பதாக யூதர்களிலிருந்து பதில் வந்தது. அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில், யூதர்களை விட மூசாவின் மீது நான் உரிமை மிக்கவன், எனவே இந்த நோன்பை நான் நோப்பேன் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை நோக்கதோடு பின்னர் இறுதி காலப்பாதையிலே அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாம் தினத்தையும் சேர்த்து சாத்வா தினத்தையும் சேர்த்து நோப்பேன் என்பதாக கூறினார்கள். என்றாலும் அல்லாஹ்வின் கதிர் அவர் உயிரோடு இருக்கவில்லை. ஆனாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உறுதி எனக்கு பாடமாக அமைகின்றது, அந்த தினங்களிலே நாம் நோன்பு நோற்பது மிக சிறப்பானதாக காணப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு புனிதமான ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய ஆண்டு கணிப்பிலே புனிதமான மாதங்களினால் குர்ஆன் கூறுகின்ற நான்கு மாதங்களுக்குள்ளாலும் மிக சிறந்த ஒரு மாதமான முஹர்ரம் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் அந்த மாதத்தை இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக அந்த மாதத்திலே அதிகமான அமல்களை இபாதத்துக்களை செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் காணப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவரும் எமது வாழ்க்கையிலே ஒரு வருடம் கடந்துவிட்டால் எனக்கு ஒரு வயது அதிகரித்து விட்டால் அதிலே பலர் கொண்டாட்டமாக அதை கொண்டாடுகின்றோம், அதனை சந்தோஷமாக கருதுகின்றோம். நான் உலகிலே இத்தனை வருடங்கள் வாழ்ந்து விட்டேன், நான் இத்தனை காலங்கள் வாழ்ந்து விட்டேன், எனது வயது இப்போது அதிகரித்து இருக்கின்றது என சந்தோஷப்படுகின்றோம். ஆனாலும் நாம் அனைவரும் அல்லது எம்மேல் பெரும்பாலானோர் மறக்கின்ற ஒரு விடயம்தான், உலகத்திலே நான் ஒரு வருடம் வாழ்ந்து விட்டேன் என்றால் நான் மறுமைக்காக ஒரு வருடம் நெருங்கி இருக்கின்றேன், அவருடைய வாழ்க்கையை சந்திக்க நான் இன்னும் நெருங்கிக் கொண்டு செல்கின்றேன் என்ற விடயத்தை மறந்து விடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த புத்தபாதிலே நாம் அறிந்த விடயம் தான் இந்த நேரத்தின் முக்கியத்துவம், மனிதம் என்பவன் நேரத்தின் தொகுதி என்றெல்லாம் நாம் அறிந்தோம். எனவே அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கி இருக்கின்ற இந்த ஆயுள் நாளை சுவனத்தை பெற்றுக் கொள்வதற்கான மூலதனமாக நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த மூலதனத்திலிருந்து ஒரு தொகுதி குறைந்து விட்டது என்று நாம் கவலைப்பட வேண்டும். அத்தோடு நின்று விடாமல் அந்த கவலையில் மாத்திரம் இருந்து விடாமல் எமது முந்தைய வாழ்க்கையை நாம் சற்று தலை திருப்பி பார்க்க வேண்டும், பின்னோக்கி நான் வந்த பாதையை பார்க்க வேண்டும், நான் செய்த செயற்பாடுகளை அவதானிக்க வேண்டும், எனது வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நான் சற்று முகாசபா செய்து பார்க்க வேண்டும். மறுமையை நோக்கிய பயணத்திலே மறுமையை நெருக்கிக் கொண்டிருக்கின்ற நாம் சூனத்தை இலக்காக கொண்டு செல்கின்ற நாம் சூனத்தை நோக்கிய பயணத்தில் செல்கின்றோமா, அல்லது எம்மை அறியாமலேயே என்னை செய்தான் வழி தவறு செய்து நாம் நரகை நோக்கிய பயணத்திலே இருக்கின்றோமா என்ற விடயத்தை தெளிவாக நாம் அவதானிக்க வேண்டும். எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூறிய ஒரு வார்த்தை, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு, நீங்கள் உங்களை விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள், உங்களது செயற்பாடுகள் உங்களது அமல்கள் உங்களது நீங்கள் இந்த உலகத்திலே செய்த விடயங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மீதானிலே நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் அதனை நிறுத்தி பாருங்கள், நான் செய்த அமல்கள் இதற்காக செய்தேன், எனது இந்த செயற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வின் திருப்தியை நோக்காக கொண்டு அமைந்தவையா அல்லது உலக ஆசைகளை அடிப்படையாக கொண்டு அமைந்தனவா, சூனம் என்ற இலக்கை நோக்கிய பயணமாக எனது வாழ்க்கை இருக்கின்றதா, அல்லது நரகம் என்ற படுகொலியை நோக்கிய பயணமாக எனக்கு வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? இந்த விடயங்களை நாம் சற்றே விசாரணை செய்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சுய விசாரணையோடு நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் சுய விசாரணையோடு நின்று விடாமல் புத்தாண்டை வரவேற்பதற்கு மிக முக்கியமான ஒரு விடயம்தான். அந்த புத்தாண்டிலே எமது எதிர்காலம் பற்றி ஒரு திட்டமிடலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே பழைய காலங்களை வைத்து சிந்தித்து விட்டு சென்று விட மாற்றிவிடக்கூடாது. ஏனைய காலங்களை எவ்வாறு சிறப்பானதாக பயன்படுத்துவது என்ற விடயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு திட்டமிடலை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அற்பமான இந்த உலக வாழ்க்கை அல்ல அந்த சுவனத்தை நோக்கிய வாழ்க்கை. உலகிலே காணப்படுகின்ற இலக்குகளை நோக்கியது போன்ற ஒரு வாழ்க்கை அல்ல சுவனத்தை நோக்கிய சுவனத்தை இலக்காக கொண்ட வாழ்க்கை. அல் குர்ஆன் இவ்வாறு திட்டமிடலின்றி பயணிக்கின்ற மனிதர்களை பற்றி மிகவும் அழகாக கூறி காட்டுகின்றது. தன்முகத்தை குனித்து முகப்புற செல்கின்றவன் நேரான வழியில் செல்கின்றானா, அல்லது நேரான பாதையில் சீராக தனது இலக்குகளை அடைந்து தடைகளை அடைந்து செல்கின்றவன் சீரான நேரான பாதையில் செல்கின்றானா என அல் குர்ஆன் என்னை நோக்கி ஒரு வினா எழுப்புகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டுமாயே அவனுக்கு அந்த பாதை தெளிவாக இருந்தால், தான் பயணிக்கின்ற பாதை தெளிவாக இருந்தால், இதனை நோக்கி நான் செல்கின்றேன், எவ்வாறான இடங்களிலே இந்த பாதையில் புலிகள் இருக்கின்றன, கற்கள் இருக்கின்றன, வளைவுகள் இருக்கின்றன, சந்திகள் இருக்கின்றன, அந்த சந்திகளிலே எந்த பக்கம் நான் திரும்ப வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு பின்னால் அந்த சந்திகள் வருகின்றன, எவ்வளவு தூரம் நேர்பாதையில் செல்ல வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு பின்னால் வலப்பக்கமாக திரும்ப வேண்டும் போன்ற விடயங்களை சரியாக அறிந்து தெளிவாக புரிந்து நேர காலத்தோடு தெரிந்திருந்தால் அந்த மனிதன் எந்தவித பயனும் இல்லாமல் அவனது பார்வையிலே அழகாக செல்வான். அவன் அவனது பார்வையை முன்னோக்கியவனாக அங்கும் இங்கும் பார்க்காமல் நேராக செல்லக்கூடியவனாக தனது முதுகெலும்புகளை நேராக வைத்து செல்லக்கூடியவனாக இருப்பான். அதே நேரம் தான் செல்கின்ற பாதை தெரியாது, இலக்கை மாத்திரம் தெரிந்து கொண்டு பாதை பற்றி அறியாது இருக்கின்ற ஒரு மனிதன், அந்த பாதையிலே எந்த இடத்தில் புலிகள் இருக்கின்றன என்பது அவனுக்கு தெரியாது, எந்த இடத்திலே கற்கள் இருக்கின்றன தனது கால்களிலே முட்டும் என்பது அவனுக்கு தெரியாது, எந்த இடத்திலே சந்திகள் இருக்கின்றன நான் எந்த பக்கத்தில் திரும்ப வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாது, எவ்வளவு தூரம் நான் நேரான பாதையிலே செல்ல வேண்டும், எந்த இடத்திலே நான் திரும்ப வேண்டும் என்ற விடயங்கள் அவனுக்கு தெரியாது. இப்படியான ஒரு மனிதன் எப்பொழுதுமே ஒரு பாதையில் செல்கின்ற போது தனது தலையை குனித்தவனாக புலிகளையும் கற்களையும் தேடியவனாகத்தான் செல்வான். அவ்வாறு செல்கின்ற மனிதனுக்கு சீராக அந்த பாதையிலே தனது முழுகெலும்புகளை நேராக வைத்துக் கொண்டு செல்ல முடியாது, முன்னோக்கி பார்த்தவனாக செல்ல முடியாது. அவன் குனிந்து கொண்டு தேடி தேடி சென்றாலும் கூட சில சந்திகளிலே சில இடங்களிலே வலப்பக்கமாக திரும்ப வேண்டிய இடத்திலே பாதையை அறியாததன் காரணமாக இலக்குகளை தெரிந்து கொண்டு அதற்கு செல்வதற்கான வழிகளை திட்டமிடாததன் காரணமாக அவன் அடுத்த பக்கமாக திரும்பி சென்று விடலாம். எனவே அவ்வாறு அவன் இலக்கை தெரிந்திருந்தால், பாதையை அறிந்திருந்தால், அதற்கான திட்டங்களை அவன் ஏற்கனவே வகுத்திருந்தால் ஒருபோதும் அவன் அவ்வாறு செல்ல தேவையில்லை. கண் குருடாக இருந்தாலும் கூட புலிகள் எங்க இருக்கின்றன அவனுக்கு தெரியும், புலிகளை விட்டு இந்த பக்கமாக செல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரியும், எந்த பக்கம் சென்று பல பக்கமாக திரும்ப வேண்டும், எங்கு இடப்பக்கமாக திரும்ப வேண்டும், எங்கு நேரே செல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கும். குருடாக இருந்தாலும் கூட அவன் அந்த பாதையிலே தனது முதுகெலும்புகளை நேராக வைத்துக் கொண்டு செல்லலாம். அது அவனுக்கு இருக்கின்ற அந்த பாதை பற்றிய தெளிவு, அதிலே அவன் வசித்திருக்கின்ற திட்டங்கள், அவன் அந்த பாதையிலே பயணிப்பதற்கான வசித்திருக்கின்ற வியூகங்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல் இந்த உலகிலே சாதாரண சில இன்பங்களை அடைந்து கொள்வதற்காக அல்லது சாதாரண இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக எவ்வளவோ திட்டங்களை நாம் தீர்த்துகின்றோம், எவ்வளவோ திட்டமிடல்களை செய்கின்றோம். உதாரணமாக சாதாரண தர பயிற்சியிலே சித்தி அடைந்த ஒரு மாணவன் உயர்தரம் சென்று உயர்தரத்திலே பல்கலைக்கழகம் தெரிவாக வேண்டும் என்றிருந்தால் அவன் தனது இரண்டு வருட வாழ்க்கையிலே தான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக திட்டமிட்டுக் கொள்கின்றான். எந்த நேரத்திலே நான் வகுப்புகளுக்கு செல்வது, எந்த நேரத்திலே நான் மாலை வகுப்புகளுக்கு செல்வது, எந்த காலப்பகுதியிலே நான் டியூஷன் கிளாஸ் செல்ல வேண்டும், எந்த காலப்பகுதியிலே நான் கருத்தரங்களுக்கு செல்ல வேண்டும், எவ்வளவு நேரம் நான் வீட்டிலிருந்து தனிய சுய கற்றலிலே ஈடுபட வேண்டும், எவ்வளவு நேரம் நான் ஆசிரியர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை ஆசிரியர் அடுத்தவர்களின் ஆலோசனையின் பேரில் நான் செய்ய வேண்டும், இவ்வாறு காலையில் எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், இரவிலே எத்தனை மணிக்கு தூங்க வேண்டும், அந்த காலப்பகுதியிலே விருந்தினர் வந்தால் என்ன செய்வது, உற்றார் உறவினர்கள் சந்திக்க செல்வதா, கல்யாணங்கள் விழாக்கள் வந்தால் என்ன செய்வது, இவ்வாறு அனைத்தையும் தெளிவாகவும் அழகாகவும் திட்டமிட்டுக் கொண்டுதான் செல்வான். அப்படி அழகாக தெளிவாக திட்டமிட்டு செல்கின்ற மாணவன் தான் பரீட்சையிலே சித்தி அடைந்து அவன் பல்கலைக்கழகம் நுழைவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகிலே காணப்படுகின்ற அற்பமான இலக்குகள் போன்ற சுவனம் என்ற இலக்கு இந்த சத்திய பாதையிலே தெளிவாக பயணிக்கின்றவனுக்குத்தான் அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும். எனக்கு அல்லாஹ்வுத்தால அளித்திருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே நான் இந்த தருணத்தில் என்ன செய்ய வேண்டும், இன்னும் சில வருடங்களுக்கு பின்னால் எனது வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், நான் திருமணம் முடித்தால் எவ்வாறு அமைய வேண்டும், பெற்றோருடனான வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், எனது குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், எனது தவா பாதையிலே நான் எவ்வாறு பயணிக்க வேண்டும், அதில் எவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த மனிதன் அழகாக திட்டமிட்டிருக்க வேண்டும், அதன்படி செயற்பட வேண்டும். அப்போதுதான் அவன் நிச்சயமாக அந்த சத்திய பாதையிலே பயணித்து சுவனம் என்ற இலக்கை அடைந்து கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாமல் ஏனோ தானோ என இந்த பாதையிலே பயணித்தால் பெருமனே சூனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை மட்டும் மனதுக்குள்ளால் வைத்துக் கொண்டால் அந்த சூனம் என்பது நாளை மறுமையிலே அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும், எமது மரணத்துக்கு பின்னால் பெருமனே காணல் நீனாகத்தான் இருக்கும். அல்லாஹ்விற்கு முன்னிலையில் நாம் வெட்கம் அறிந்தவர்களாக தலை குந்தவர்களாக நிற்க வேண்டும், அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும், அந்த நரக படுக்குழியில் நாம் விழுவதை விட்டும். எனவே அன்புக்குரிய சாமிய சகோதரர்களே, இந்த முகர்ரம் நாம் இருவரை காலமும் கடித்த முகர்ரம் போன்றிருக்க கூடாது. இந்த முகர்ரம் எமது வாழ்க்கையிலோ திருப்பு முனையாக அமைய வேண்டும். நான் இதுவரையும் செய்த செயற்பாடுகளை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்திருக்கின்றவன், எனக்கு ரிஸ்கை அளித்துக் கொண்டிருக்கின்றவன், உலகினருக்கு வாழ்வதற்காக கருணையின் மூலம் அவகாசம் தந்தவன், நாளை மறுமையிலே என்னை சுவனத்தில் அடைய செய்ய இருக்கின்றவன், அவனுடனான எனது தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது, இதுவரை காலமும் எனது அப்போது எனது தொடர்புகள் எவ்வாறு இருந்திருக்கின்றன, இதற்கு பின்னால் எவ்வாறு நான் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என திட்டமிட வேண்டும். செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே நாம் இறைந்து கேட்டுவிட்டு அடுத்த வருடங்களுக்கு திட்டமிட வேண்டும். இவ்வளவு காலமும் அதிகாலையிலே அதான் ஒழிக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு அடுத்த பக்கம் திரும்பி படுத்தினான், இங்கும் படுக்க போயிறேனா, அல்லது எனது வாழ்க்கையை திட்டமிட்டு அதான் ஒழிப்பதற்கு முன்னால் இரவின் நள்ளிரவிலே இருந்து அல்லாஹ்வுக்காக தொழுகை தொழப் போகிறேனா, அந்த படைத்த இறைவனை ஞாபகப்படுத்த போகிறேனா, ரப்பூல் ஆலமீன் நான் எனது உறவை அதிகரித்துக் கொள்ளப் போகின்றேனா, எவ்வாறு அதிகரிப்பது, வாரத்திலே எத்தனை நாட்கள் இதற்கு முன்னால் நான் தகுந்துக் கொண்டிருக்கின்றேன், வருடத்தில் ஒருத்தவா ஒரு நாளாவது சொல்லிருக்கின்றனா, ஆயுதில் ஒரு நாளாவது சொல்லிருக்கின்றனா, அவ்வாறுதான் எனக்கு பின்னால் இருப்பதா, அல்லது எனது நாளை எதிர்காலத்தை திட்டமிட்டு கேட்படுவதா, எந்த மனிதனது இரண்டு நாட்கள் ஒரே மாதிரி இருக்கின்றதோ அவன் நிச்சயமாக நஷ்டமடைந்தவனாக காணப்படுவான். எனவே நேற்றைய எனது வருடம் நேற்றைய நாள் சிறப்பானதாக இருந்தாலும் இன்றைய நாள் இந்த மாதம் இந்த வாரம் இந்த வருடம் அதை விட சிறப்பானதாக அமைய வேண்டும். நான் அதற்கான ஒரு திட்டமிடலை அமைக்க வேண்டும். ரப்புல் ஆலமீனுடன் நான் எனது உறவை எவ்வாறு அமையப் போகின்றது, அல் குர்ஆனிலே இதற்கு முன்னால் ரமலானிலே அல் குர்ஆனை திறந்து ஓதிய நான் அதற்கு பின்னால் எத்தனை ஜுஸூக்களை ஓதினேன், இதற்கு பின்னாலும் அவ்வாறு வாழ்வதா, அல்லது தினம் தினம் எத்தனை ஜுஸூக்களை ஓதுவேன், அல்லது எத்தனை பக்கங்களை ஓதுவேன், காலை மாலை சிக்கர்களை நான் எவ்வாறு செய்ய போகின்றேன், படைத்தவனிடம் காலையில் ஒரு நாளாவது அல்லது மாலையில் ஒரு நேரமாவது பாவ மன்னிப்பு தேடினா, பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட இறுதி தூதர் தூணத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சொல்லமாவதை சொல்லமாவதில் கூட ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது 100 தடவை எவ்வளவு இடத்திலே பாவம் மன்னிப்பு வேண்டியிருக்கின்றார்கள், திரும்பிய பக்கம் எல்லாம் பாவம் என்று வாழ்கின்ற நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எல்லாம் இடத்திலே பாவம் மன்னிப்பு கேடுகின்றோம். அன்புக்குரிய சாமிய சகோதரர்களே, படைத்தவனும் நான் எனது வாழ்க்கையை நான் திட்டமிட வேண்டும். அடுத்ததாக எனது குடும்பங்களான எனது உறவுகளுக்கான எனது வாழ்க்கையை நான் திட்டமிட வேண்டும். குடும்ப உறவுகளை சிந்தித்து வாழ்பவன் கோணம் நுழைய மாட்டான். நான் எனது குடும்ப உறவுகளை உயர்ந்த அளவு சேர்ந்து வாழ்கின்றேன், சிந்தித்து வாழ்கின்றேனா அல்லது சேர்ந்து வாழ்கின்றேனா? குடும்ப உறவுகளை ஒரு நாளும் சிந்திக்க கூடாது. அந்த உறவுகளை எவ்வாறு நான் தரிசிப்பது, அவர்களோடு எவ்வாறு உறவுகளை மேற்கொள்வது, அவர்களுடைய உறவை நான் எவ்வாறு அதிகரிப்பது என்ற விடயங்களை நான் திட்டமிட வேண்டும். வருடத்தில் ஒரு முறை அவர்களுக்கு வீடுகளுக்கு செல்வதா, மாதத்தில் ஒரு முறை செல்வதா, அல்லது அயல் வீட்டார்கள் என்றால் வார வாரம் செல்வதா என்ற விடயங்களை நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹு தஆலா எனக்கு வழங்கி இருக்கின்ற செல்வங்கள் பற்றிய திட்டமிட எனக்கு அவசியம். அல்லாஹு தஆலா எனக்கு வழங்கி இருக்கின்ற இந்த சொத்து செல்வங்களை நான் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கின்றேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, திட்டமிடல் இல்லாமல் எவனாவது கேட்டு வந்தால் கொடுப்போம் என்று அப்பாறு செலவழிப்பதல்ல உண்மையான அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பது. திட்டமிடல் இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு வாரமும் இத்தனை ரூபாக்கள் செலவழிப்பேன், ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு செலவழிப்பேன், அல்லது என்ன ஒரு மாதத்திலேயே இவ்வளவு இத்தனை வீதத்தை நான் செலவழிப்பேன் என்ற திட்டமிடல் எனக்கு இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு திட்டமிடலை நான் போட்டுக் கொள்ள வேண்டும். எனது குழந்தைகளை பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்பது, அவர்களை எந்த நேரம் நான் எந்த செயற்பாடுகளுக்கு அனுப்புவது என்ற விடயங்களை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த சத்திய பாதையிலே அடுத்தவர்களுக்காக சத்தியத்தை எட்டி வைத்து அசத்தியத்தை விட்டும் தூரமாக்குகின்ற பணியை நான் இந்த அளவு தூரம் செய்கின்றேன். ஒவ்வொரு நாளாவது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, வாரத்தில் ஒரு தடவையாவது அடுத்த மனிதனுக்கு நன்மையை ஏறுகின்ற பாவத்தை தடுக்கின்ற வேலைகளை செய்கின்றேனா? இதற்கு பின்னால் அதனை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்ளப் போகின்றேன்? அவ்வாறான விடயங்களை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். சத்திய பாதையிலே இலக்கிய பயணத்திலே சுவனம் என்ற இலக்கை நோக்கி அந்த பயணத்திலே சுவனத்தை அடைந்து கொள்வதற்கான வழியை அறிந்து கொள்வதற்கு மிக சிறந்த வழி அல்குர்ஆனையும் சுன்னாவையும் படிப்பது. உலக விடயங்களை தேடி தேடி படிக்கின்ற நான் எனது வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷியாலும் ஒவ்வொரு நிமிடமும் தேடுகின்ற நான் இந்த சத்திய பாதையை அதுவே தெளிவு பெறுவதற்காக ஒரு நாளைக்கு எத்தனை மனுஷியாலங்களை செலவழிக்கின்றேன்? இனிமேலும் அவ்வாறு இருக்கப் போகின்றேனா, அல்லது அதை விட ஒரு சிறந்த திட்டமிடலுடன் எனது எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளப் போகின்றேனா? அன்புக்குரிய சாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை பற்றியும் திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தை பற்றி திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அந்த வார மாதத்தை பற்றி திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்தை பற்றி திட்டமிட வேண்டும். முழு மொத்தமாக ஆயுதை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு திட்டமிடல் நோக்கிய பயணமாக எமது பயணம் அமைய வேண்டும். அவ்வாறு திட்டமிடலோடு அழகான முறையிலே பயணித்ததன் காரணமாகத்தான் ஜாஹிலியத்திலே மூழ்கி இருந்த இந்த சமூகத்தை, நரகின் விளிம்பிலிருந்தோர் சமூகத்தை சத்தியத்தை நோக்கி இழுத்து சுவனத்திலே வாழக்கூடிய மனிதர்களாக, சுவனத்தின் நன்மாரையில் கூறப்பட்ட மனிதர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்க முடிந்தது. இவ்வாறான திட்டமிடலின் பின்னால் பயணித்ததே காரணம். எனவே அன்புக்குரிய சாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வாழ்க்கையிலே பயணிக்கின்ற நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் காணப்படுகின்ற மிக மிக முக்கியமான முன்மாதிரியான அந்த திட்டமிடல் என்ற முன்மாதிரியை பெற்று ஈரோக வாழ்விலும் சுபீட்சமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக, நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக, படைத்திறப்புள்ளின் திருப்தியை பெற்று சூழத்தை அடையக்கூடிய மனிதர்களாக வேண்டும். எனவே யாவ்வா அதற்கான வாய்ப்புகளை எனக்கு அளித்து விடுவாராக. யாவ்வா நான் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாராக. எனது எதிர்காலத்தை நல்ல முறையிலே திட்டமிட்டு ஒழுங்கான முறையிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்து விடுவாராக. யாவ்வா எஞ்சியிருக்கின்ற காலத்திலே உனக்காக வாழ்ந்து உனது சூழத்திற்கு சூழத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக எம்மை ஆக்கிவிடுவாராக. யாவ்வா உனது பாதையிலே எம்மை ஸ்திரப்படுத்தி விடுவாயாக. யாவ்வா எனது பெற்றோரின் பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இந்த நிறுவனத்திற்காக யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ அனைத்து மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக. இந்த நிறுவனத்திற்காக வாழ்கின்ற இந்த சத்திய சூழல், இந்த சத்திய மார்க்கம் என்பதற்காக உழைக்கின்ற அனைத்து மனிதர்களுடைய உள்ளங்களிலும் நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்களுடைய ஆயுளில் ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்க்கையையும் கொடுத்து விடுவாயாக. யாரெல்லாம் என ஜுவாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன்.
For more lectures, visit slhub.com.